إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام علوت أرلالا நிகழற்ற அன்புடையோன் ஏகவல்லன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்து சரித்திரம் படைத்த உத்தம சஹாபாக்கள் சாபியின்கள் சபா சாபியின்கள் நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்ற உண்டாவதாக. கண்ணியமான உலமாக்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக ஏற்று நடத்துமாறு ஏவியிருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக பேணி எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் நடத்தாமையா உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் அல்லாஹுடைய படைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் என்ற ஒத்தன், ரப்பு என்ற ஒத்தன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானம், பூமி, சூரியன், சந்திரன், பறவை, மிருகங்கள், மனிதன் அனைத்தும் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் அது அல்லாஹுக்கு சொந்தமானது, அது அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அமைய வேண்டும். நாங்களெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அருவாகளாக ரூஹுகளாக இருக்கின்ற போது அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டதும் அலைஸ பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு அல்லவா, நான் உங்களுடைய ரப்பு அல்லவா என்று அல்லாஹ் கேட்ட சந்தர்ப்பத்தில் நாங்களெல்லாம் பாலு பலா, நாங்களெல்லாம் நீதான் எங்களுடைய ரப்பு இறைச்சகன் என்று ஏற்றுக்கொண்டோம், நாங்களெல்லாம் கபூல் செய்தோம். அவ்வாறு செய்ததற்கு பின்னால் தான் இந்த உலகத்திலே மனிதனாக படைக்கப்பட்டோம், மனிதனாக பிறந்தோம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்ததற்கு பின்னால் எங்களிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அந்த கபரிலே வைத்து எங்களிடம் அல்லாஹ் கேட்கின்ற முதலாவது கேள்வியும் மண் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னை படைத்தவன் யாரு என்றுதான் கேட்க போறான். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையுடைய சுருக்கம், இந்த வாழ்க்கை உலகத்துக்கு தந்தனுடைய சுருக்கம் ரப்பு யாரு, ரப்பு யார் என்பதை நாங்கள் விளங்குகிறது. அந்த விளங்கி அதற்கு ஏற்றாற்போல் அமல் செய்வதுதான் இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய நோக்கமாக சுருக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஇன்னா கலக்னாகும் மின் துராப் ثُمَّ مِنْ نُطْفَةٍ ثُمَّ مِنْ عَلَقَةٍ ثُمَّ مِنْ مُضْغَةٍ مُخَلَّقَةٍ وَغَيْرِ مُخَلَّقَةٍ. கண்ணியமானவர்களே, இந்த ஆய்வாளர்கள் சயின்டிஸ்டுகள் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற, விஞ்ஞானிகள் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற ஆயத்து தான் இந்த ஹல்குடைய ஆயத்து, ஹல்குல் இன்சானுடைய ஆயத்து. மனிதனை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லும் போது, ஃபைன்னா கலக்னாகும் மின் துராப், நாங்க உங்களை மண்ணிலே இருந்து படைத்தோம், சும்மா மின் நுதுபா உங்களுடைய ஒரு இரத்த உங்களுடைய ஒரு இந்திரிய துளியாக நாங்கள் ஆக்கினோம், சும்மா மின் அலக்கா அதுக்கு பின்னால் உங்களுடைய இரத்த கட்டியாக ஆக்கினோம், சும்மா மின் முகத்தின் முகல்லக்கத்தின் உகையின் முகல்லக்கா, கண்ணியமானவர்களே உங்களை ஒரு சதை கட்டியாக மாற்றினோம். இவ்வாறு அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், கண்ணியமானவர்களே உங்களை அந்த தாயுடைய கற்பப்பையில் வளர வைத்து, சும்ம நுகுரிஜுக்கும் டிஃப்லா, இந்த உலகத்திலே உங்களை ஒரு பிறப்பாக ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே படைத்தோம். சிலர்கள் சும்மலித்தபுலுவாசுத்தக்கும், அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவருடைய காலம் ஒமிங்கும் மையுதோப்பா ஒமிங்கும் மையுரத்து இல அரசரில் உமர். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே நீங்க படைச்சிருக்கிறோம், உங்களுடைய காலம் எப்படி இருக்கும் என்றா, சிப்பிளாக சிறிய பிராயத்தில் இருக்கும் போது நீங்கள் மரணித்து விடுவீர்கள், அல்லது வயது முதிர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறு பிறந்தீர்களோ அவ்வாறான நிலைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் மரணிப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அற்புதமான முறையிலே அல் குர்ஆனிலே சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, இவ்வாறு படைத்த அல்லாஹ் எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவினான்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு விஷயத்தை தடுத்தான்னு சொன்னா, அதில் ஏதும் சந்தேகம் இருக்குமா? கண்ணியமானவர்களே, இன்றைய குத்துபாவில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வந்த விடயம் என்னவென்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இது சும்மா இன்றைக்கு சொல்றாக்கள் மாதிரி அவர்கள் இச்சைக்காக ஆசைக்காக முடித்து காட்டியது அல்ல. 11 திருமணங்களுக்கும் 11 வகையான விளக்கங்கள் இருக்குது, கண்ணியமானவர்களே. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்து காட்டிய அந்த திருமணங்கள், அதே போன்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஃபங்கிஹுமா தாபலக்கும், நீங்க திருமணம் செய்து கொள்ளுங்க என்று ஏவுறானே, இந்த திருமணம் இன்றைக்கு என்ன ஹாலத்தில் இருக்குது? இன்றைய சமூகம் யுவதிகள் வாலிபர்கள் திருமணம் முடித்து அனுபவம் பெற்றவர்களுடைய திருமணத்துடைய ஹாலா என்ன நிலவரத்தில் இருக்குது? கண்ணியமானவர்களே, இன்றைய குத்துபாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ஆகுமாக்கியிருக்கக்கூடிய திருமணம் முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஆகுமாக்கியிருக்கக்கூடிய தலாக்குடைய நிலவரம் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய தலாக் எப்படி இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த தலாக் எப்படி இருந்தது? சஹாபாக்கள் அந்த தலாக்கை எப்படி பார்த்தார்கள்? இஸ்லாம் எப்படி அந்த தலாக்கை பார்க்கிறது? கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம், மெய் கிளிக்க வைக்கின்ற சம்பவங்கள் எல்லாம் இன்றைய காலி கோட்டைகளிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் தலாக்கை எப்படி பார்த்திருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து காட்டினார்கள், தலாக்கை ஆகமாக்கியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை திருமணத்தை தூண்டுகிறது. திருமணம் முடியுங்க, திருமணம் முடிச்சா நீங்க அரை மனிதனாக மாறுறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இஸ்தக்மில், அதாவது நீங்க அரை மனிதனாக பூர்த்தியாகிவிடுவீங்க திருமணத்தின் மூலமாக. மற்ற அரை மனிதனாக நீங்க பூர்த்தியாகணுமெண்டா இந்த தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் எல்லாம் செஞ்சு கொள்ளுங்க என்று நபி அவங்க சொல்லியிருக்காங்கடா. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் திருமணத்தை தூண்டுகிறது, ஆனா தலாக்க தூண்டல. இஸ்லாம் தலாக்க தூண்டல, அனுமதி மட்டும் வழங்கியிருக்கு. ஏன் தெரியுமா? லரறு பசாதுகள் வரக்கூடாது, பிரச்சனைகள் அதிகம் வரக்கூடாது. எந்த ஒரே காரணத்திற்காக?
இஸ்லாம் தலாக்கை அனுமதித்திருக்கிறது, அதற்காக வேண்டி தலாக் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிபந்தனை கட்டாயம் இல்லவே இல்லை. எந்த உலமாக்களையும் எந்த உலமாக்களும் இதனை வலியுறுத்தியதும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நியமத்திருக்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு செய்த நியமத்திருக்கிறது, இதை துஷ்பிரயோகம் செய்வோமாக இருந்தால் என்று அல்லாஹ் கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த தலாக்கை முக்காரணத்து தலாக் செய்து பார்த்தால், அதாவது ஏனைய மதங்களுடன் தலாக் என்ன நிலவரத்தில் இருக்கிறது, யஹூதிகளிடம் தலாக் எப்படி இருக்கிறது, ஹிந்துக்களிடம் தலாக் எப்படி இருக்கிறது, நசாராக்களிடம் தலாக் எப்படி இருக்கிறது, சுபஹானல்லாஹ், இஸ்லாம் இஸ்லாம் அது எப்பயுமே எப்பயுமே அப்ளை ஆகக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் எப்போதும் எப்போதும் அதை அது மனித சமூகத்துக்கு ஏற்று நடக்கக்கூடிய மார்க்கம். சுபஹானல்லாஹ், யஹூதிகளுடைய மார்க்கம் என்ன தெரியுமா, யஹூதிகளுடைய தலாக் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, பெண்ணுக்கு ஒரு ஆணை தலாக் சொல்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஃபஸ்ல் என்று ஒன்று இருக்கிறது, குல் என்று ஒன்று இருக்கிறது, இதனையெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு ஆகமாக்கியிருக்கிறது, அதெல்லாம் விரிவான சிக்கு மசலாக்கள். கண்ணியமானவர்களே, ஆனால் இந்த யஹூதியரிடம் தலாக்கை பொறுத்தவரை அவர் ஆண்கள் மாத்திரம்தான் தலாக் சொல்ல முடியும், ஆனால் அதே போன்று தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை மீண்டும் திருமணம் முடிக்கவே முடியாது. ஆனால் இஸ்லாம் அதற்கான ஒரு சான்ஸை தந்திருக்கிறது, தலாக் சொல்லப்பட்ட பெண்ணையும் மீண்டும் திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு வழிவகுத்து இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யஹூதியரிடம் தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை தலாக் சொல்லப்பட்ட பெண் இன்னொரு திருமணம் முடிப்பதாக இருந்தால் அவள் வேறொருவர் கணவரை முடிக்க வேண்டும், அந்த ஏற்கனவே உள்ள கணவரை முடிக்க முடியாது. இது யஹூதிகளுடைய நிபந்தனையாக இருக்கிறது. இன்றும் அவர்களுடைய கிதாபுகளிலே அவர்களுடைய நூல்களிலே இதுதான் சட்டமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நசாராக்கள் ஆச்சரியம், நசாராக்களுடைய சட்டம் இருக்கிறது, தலாக்குடைய சட்டம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றா தலாக் சொல்லவே இயலாது. அவர்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம், தலாக் சொல்லவே இயலாது. எப்படிப்பட்ட பெண் வந்து கிடைத்தாலும், எப்படிப்பட்ட பெண்ணோடு வாழ்வதாக இருந்தாலும் தலாக் என்பதற்கு அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய நூல்கள் அனுமதி அளிக்கவே இல்லை. கண்ணியமானவர்களே, அந்த பெண் மனைவியாக இருக்கக்கூடிய பெண் வினாவில் ஈடுபட்டாலும் கூட தலாக் செய்யவே முடியாது என்ற இறுக்கமான சட்டத்தை நசாராக்களுடைய நூல்களிலே பார்க்க முடியும். கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் ஹிந்துக்களுடைய சட்டமும், இது போன்றுதான் தலாக் சொல்லவே முடியாது. கண்ணியமானவர்களே, சுபஹானல்லாஹ், நாங்கள் வாழ்கின்ற நாடு இஸ்லாமிய நாடு அல்ல, ஒரு பௌத்த நாடிலே வாழ்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு காவி கோர்ட் எங்களுக்கு இருக்கிறதா, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் முஸ்லீம் தனியார் சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஏனைய மார்க்கத்தை பொறுத்தவரை பௌத்தர்களாக இருக்கலாம், ஹிந்துக்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், அவர்கள் தலாக் சொல்வதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும் என்றா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போகணும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் அவர்கள் தலாக் வழக்கை அப்ளை பண்ணினா, கண்ணியமானவர்களே, அவர்கள் அந்த வழக்கு 4 வருடங்கள், சில சந்தர்ப்பங்களில் 10 வருடங்கள் இழுத்தடிக்கப்படும். இதற்கு பின்னால் கண்ணியமானவர்களே, லோயர் தள்ளி என்று சொல்லி அவர்கள் அதற்காக ஃபீஸ் கட்ட வேண்டும். இப்படி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர்லேதான் அந்த ஏழையவர்களுடைய தலாக்குடைய ஹாலாத் இருக்கிறது. ஆனா கண்ணியமானவர்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத் இந்த காவி கோர்ட். இந்த காவி கோர்ட்டை இன்றைக்கு யுவதிகள் சரி, வாலிபர்கள் சரி, அனுபவம் உள்ளவர்கள் சரி, வயது முடிந்தவர்கள் சரி, எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலாக் சொல்வதற்கு ஏன் அனுமதி அளித்தாங்க என்றா உலகத்தில் வாழக்கூடிய 2 வீதமான மக்கள், 100 சுமார் 2 கிட்டத்தட்ட 2 வீதமான மக்கள் எப்படிப்பட்டவங்க என்றா, அவங்களுக்கு ஆண்மை இல்லையாது, பெண்களுக்கு பெண்மை இல்லையாது. சுருக்கமாக செல்வதென்றால், பெண்ணுடைய இச்சையை நிறைவேற்றின அளவுக்கு அல்லது ஆணுடைய இச்சையை நிறைவேற்றின அளவுக்கு ஆணுக்கு அல்லது பெண்ணுக்கு அந்த சக்தி, அந்த ஆண்மை பெண்மை என்பது இல்லையாது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலாக்கை அனுமதி அளித்தார்கள். ஜாஹிலிய காலத்திலே தலாக் எப்படி இருந்துச்சுன்றா, 100-150 தடவைகள் தலாக் சொல்வார்கள், உடனடியாக சேர்ந்து கொள்வார்கள். தலாக் சொல்வதும் சேர்வதும் இப்படி ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் 3 முறை தலாக் சொல்லலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த 3 முறையும் அவர் நிதானத்துடன் சென்னாலும் சரி, நிதானம் அற்று சென்னாலும் சரி, தெரிந்து சென்னாலும் சரி, தெரியாமல் சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் தலாக் என்ற வார்த்தையை முடிந்துவிட்டால் அங்கு தலாக் இடம்பெற்றுவிடும். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலாக்கை எப்படி பார்த்திருக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் தலாக் நடக்குது? இன்றைக்கு தலாக்குக்குரிய காரணங்கள் என்ன? இதனை எப்படி இல்லாமல் செய்யலாம்? அல்லது 2 வகையாக பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய யுவதிகள், வாலிபர்கள் தலாக் வழக்கை அப்ளை பண்ணியிருக்கிறார்கள், இதனை எப்படி இல்லாமல் செய்யலாம், அல்லது தவிர்த்து கொள்ளலாம், அல்லது குறைக்கலாம், அல்லது 2வதாக எதிர்கால சமூகம் இந்த தலாக்கிலே இருந்து குறைவடைய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? கண்ணியமானவர்களே, இன்றைக்கு தலாக் என்ன எண்ணத்துக்கு நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதை, உரிமைகள் கடமைகள் என்பதை ஒவ்வொருவருக்கும் பிரித்து விளக்கி காட்டியிருக்கிறார்கள். மனைவியுடைய கடமை என்ன, கணவனுடைய கடமை என்ன, மாமனார் மாமியாருடைய கடமை என்ன, சகோதரர் சகோதரியுடைய கடமை என்ன. இப்படி குடும்ப வேலை எடுத்துக்கொண்டால் நபி அவர்கள் ஒவ்வொருவருக்குரிய உரிமைகளை விளக்கி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சிறு சிறு பிரச்சனைகளுக்காக, உதாரணத்துக்கு மாத்திரம் சொல்வதாக இருந்தால் சம்பூரணமாக பூரணமாக சொல்லி முடிக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், திருமணம் முடித்து வைத்த பின்னால் என்னுடைய பெண் அழகில்லை என்று தலாக் வழக்கு போடுகிறார்கள், என்னுடைய மனைவி அழகில்லை என்று தலாக் வழக்கு போடுகிறார்கள், என்னுடைய மனைவிக்கு சமைக்க தெரியாது என்று தலாக் வழக்கு போடுகிறார்கள், என்னுடைய மனைவி என்னை அவமதித்து விட்டாள் என்று தலாக் வழக்கு போடுகிறார்கள், என்னுடைய மனைவி என்னுடைய உம்மாவை அல்லது வாப்பாவை கண்ணியப்படுத்தல என்று தலாக் வழக்கு போடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, என்னுடைய அனுமதியின்றி என்னுடைய மனைவி வீட்டை விட்டு வெளியே சென்று வந்து விட்டால் என்பதற்காக தலாக் வழக்கப்படுகிறார்கள். இப்படி ஏராளம் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது, அந்நியருடைய தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது என்பதற்காக தலாக் வழக்கு. இன்னும் சில காரணங்கள், சொல்ல முடியாத சில காரணங்களுக்காக தலாக் வழக்கப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நபியுடைய வழிகாட்டல், திருமணத்தில் நபி அவர்களுடைய வழிகாட்டில் மீறி போனதின் விளைவுதான் இவைகளுக்கான காரணமாக இருக்கிறது. ஒருவர் தலாக் சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஒரு பெண்ணை தலாக் சொல்வதாக இருந்தால் அவர் 7 கட்டங்களை தாண்டவர். இஸ்லாம் சுருக்கமாக உருக்கமாக 7 கட்டங்களை அவருக்கு வழிவகுத்து தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது இஸ்லாம் வழிபாட்டு தந்திருக்கின்ற முதலாவது கட்டம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது கட்டாயம் அந்த பெண்ணை பார்த்து முடிக்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்குது என்றா, வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள், உம்மா கோல் பண்றாங்க, வாப்பா கோல் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு பெண் பேசி வச்சிருக்கிறோம் சொல்றாங்க, உம்மா வாப்பா சொல்லிட்டாங்க என்று அவர் ஆமா போடுறாரு, அவரு ஆம் முடிவு கொடுக்கிறாரு, இங்க வந்து திருமணம் முடிக்கிறாரு, முடித்ததற்கு பின்னால் சொல்கிறார், என்னுடைய பெண் என்னுடைய மனைவி அழகில்ல, ஏனைய பெண்களுடன் ஒப்பிட்டு பார்த்து விட்டு கண்ணியமானவர்களே அழகில்லை என்று ஒரு காரணம் மிக முக்கியமான காரணமாக இந்த காவி கோட்டுகளே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெண்ணை பார்ப்பதற்கு எந்த அளவுக்கு என்றால், ஒருமுறை பார்த்து விட்டு வந்து சரியா உங்களுக்கு பார்த்தது விளங்கலேண்டா, 2வது தரம் போய் பாருங்க, ரெண்டாவது தரமும் போய் பார்த்து விளங்கலேண்டா, மூணாவது தரமும் போய் பாருங்க என்று இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறது. எங்களுக்கு இலகுவாக அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனை சரியாக பயன்படுத்துவார்களாக இருந்தால் எங்களுக்கு திருமணத்துக்கு பின்னால் தலாக் இடம்பெறாது. கண்ணியமானவர்களே, இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? முதலாவது பெண்ணை பார்த்து முடித்து விட்டார். இரண்டாவது தலாக் இடம்பெறுவதற்கு முக்கியமான காரணம் அல்லது இஸ்லாம் தலாக்குக்கு வழிவகுத்திருக்கக்கூடிய ஏழு கட்டங்களில் இரண்டாவது கட்டம் அதுதான் அஹ்து. கபில்சு என்ற வார்த்தை, கண்ணியமானவர்களே, கபில்சு என்ற வார்த்தைக்கும் கபில்சு என்ற வார்த்தைக்கும் எவ்வளவு பெருமதி என்றா, நிக்காகை ஹலாலான முறையில் கபில்சு என்று சொல்லி முடித்தால் அது ஹலால். கபில்சு என்று சொல்லாமல் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொண்டால், ஒரு பெண்ணுடன் சேர்ந்தால் அது ஜினா. இந்த வார்த்தையுடைய பெருமதி இதுதான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நடக்கக்கூடிய தலாக்குடைய காரணத்தில் மிக முக்கியமானது இந்த அஹ்துக்கு ஏன் சொல்றேன்டா, அஹ்து ஏன் சொல்றோம் என்றா, இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க கிதாபுகள், நவீன கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு லவ் பண்றாங்க, இன்றைக்கு வாலிபர்கள் லவ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? தொலைபேசியில பண்றாங்க, இமெயில பண்றாங்க, இன்டர்நெட்ல பண்றாங்க, பேஸ்புக்ல பண்றாங்க, ட்விட்டர்ல பண்றாங்க, வாட்ஸ்அப்ல, வைபர்ல என்று இன்றைக்கு ஏராளமான ஊடகங்கள் சாதனங்கள் மலிந்து காணப்படுகின்ற சூழலில் இன்றைக்கு அகதிகள் எப்படி நடக்குது? இன்றைக்கு அகதிகள் எப்படி நடக்குது? எங்களுடைய காத்தாங்குடைய காலி நீதவானை அணுகி கேட்டு பாருங்கள். எங்களுடைய உஸ்தாதுன ஹசரத் அவர்கள் தான், சின்ன ஹசரத் அவர்களை அணுகி கேட்டு பாருங்கள். கண்ணியமானவர்களே, ஆச்சரியம், நான் இன்றைய ஆய்வு உலக சர்வதேச ரீதியுடைய ஆய்வு என்ன தெரியுமா? வாலிபர்களே, யாமாஷர சபாப் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாலிப சமூகத்தை பார்த்து அழைத்தார்களோ அந்த வாலிபர்களுடைய நிலவரம் இன்று காலி கோட்களிலே, காலி கோட்டுகளிலே அரங்கேறுகிறது. இன்றைக்கு வாலிபர்களுடைய நிறைய கல்யாணம் தலாத்துக்கு வாரதுடைய மிக காரணத்தில் ஒன்றுதான், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வதேச ஆய்வு நீங்க வேணுமென்றா கூகுள் அடிச்சு பாருங்க. இன்னைக்கு சர்வதேச ஆய்வு சொல்லுதோ, லவ் பண்ணி திருமணம் முடிச்சுடைய திருமணங்களில் 75% திருமணங்கள் பைலியர். இந்த மிம்பர் மேடையிலே வைத்தும் சொல்ல முடியும், நபி அவர்கள் திருமணத்துக்கு பின் லவ் பண்ணதை காதலிப்பதை ஆகமாக்கியிருக்கிறார்கள். ஏன் இந்த சீரழிவை, இந்த அனாச்சாரத்தை திருமணத்துக்கு முன் செய்கிறீர்கள்? பேசி வைத்துட்டு செய்யறதும் ஹராம் தான். ஒரு திருமணத்தை பேசி வச்சுட்டாங்க, அவங்க அவங்களுக்கு தான் என்று பேசி வச்சதற்கு பின்னாலும் அவர் அந்த லவ் பண்ணுவாராக இருந்தால் அதுவும் ஹராம், ஹராம் தான். கண்ணியமானவர்களே, இப்படி முடிக்கிறார்கள். இங்கிருந்து ஓடி போறாங்க, வெளியூர்களுக்கு போறாங்க. எத்தனை திருமணங்கள் இன்றைக்கு தெரியாம இருக்கே, ஊர் மட்டத்தில் சரி, தேசிய மட்டத்தில் சரி, சர்வதேச மட்டத்தில் சரி, யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இதனுடைய விபரீதத்தை உணர்ந்திருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யோசிங்க, சிந்திங்க, இதனுடைய விளைவு விபரீதம். நான் அந்த என்னுடைய காதி இலங்கையினுடைய 63 இடங்களாக இலங்கை பிரிவை பிரித்து 63 இடங்களிலே காலி கோட்டிருக்கிறது. அதற்கான ஒரு கான்பரன்ஸ் கொழும்பு மாவட்டத்திலே இடம்பெற்றது. அதிலே சென்று கலந்து கொண்ட சந்தர்ப்பத்தில் ஒரு காலியிடம் நான் இந்த தகவலை கேட்டேன். லவ் பண்ணி திருமணம் முடித்து வருகின்ற திருமணத்துடைய அந்த தலாக்குடைய ஹாலாத் உங்களுடைய பகுதியில் எப்படி இருக்குது? கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார் நீங்கள் 75% என்று சொல்லாதீங்க, 99% என்று சொல்லுங்க. 99% திருமணங்கள் ஏன் தெரியுமா? எப்படிப்பட்ட வசதி உள்ளவராக இருந்தாலும், எப்படிப்பட்ட டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்ப வாழ்வு, மனைவி லொஸ்டா, அவர் லைஃபே லொஸ்ட் தான். இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் சரி, வாலிபர்களே வாலிபர்களே, பாவம் செய்யும் போது இன்ட்ரெஸ்டாகத்தான் இருக்கும். பாவம் செய்யும் போது இன்ட்ரெஸ்ட் அது விளங்காதே. திருமணத்துக்கு பின் அதனுடைய விளைவு மிக கொடூரம், மிக கொடூரம். இஸ்லாம் இஸ்லாம் உன்ற சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, அல்லாஹ் படைக்க ரப்பு உன்ற சொன்னா அதுல சந்தேகம் கிடையாது, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அது நிரூபணமானது, அது அது உறுதியானது. கண்ணியமானவர்களே, எனவே இஸ்லாம் அந்த அகதை வலியுறுத்தியிருக்கிறது. சரியான முறையில உம்மா வாப்பாவோட அனுமதியுடன், எந்த அளவுக்கு என்றா உம்மா வாப்பா அனுமதியோட செய்யற திருமணங்கள் மாஷா அல்லாஹ் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்த திருமணங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏராளம் பேச முடியும், நேரம் போதாது. மூணாவதாக, இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அல்லது தலாக்கிலே இருந்து தவிர்ந்து கொள்வதாக இருந்தால் மூணாவது கட்டம் தான் இஸ்லாம். இஸ்லாம் அது என்னது? கண்ணியமானவர்களே, திருமணம் முடித்ததற்கு பின்னால் நபி அவர்கள் பெண்ணை பற்றி ஏராளம் பேசியிருக்கிறார்கள். பெண்கள் என்பவர்கள் யார் என்பதை இஸ்லாம், நபி அவர்கள், குர்ஆன் ஏராளம் பேசியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அவர்கள் அவர்கள் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், தவறு செய்வார்கள், அவர்களை திருத்துவதற்குரிய ரைட் தான் இஸ்லாம் ஆண்களுக்கு வழங்கியிருக்கிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்களுக்கு தான் பெண்களை நிர்வகிக்கின்ற அதிகாரம் செலுத்துகின்ற பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கின்ற ஏன் சொல்லியிருக்கின்றா? கண்ணியமானவர்களே, முழு பொறுப்பும் அந்த ஆணுக்கு தான் இருக்கிறது. எனவேதான் மூணாவது கட்டம் இஸ்லாம் எதை சொல்கிறது? மூணாவது கட்டம் இஸ்லாம் எதை சொல்கிறது? உங்களுடைய பெண்மணியே, உங்களுடைய திருமணம் முடித்ததற்கு பின்னால் வரும் பிரச்சனைகளை எப்படி அணுகிறது, எப்படி நாங்கள் மேற்கொள்வது? இஸ்லாம் குர்ஆன் சொல்கிறது, ஃபயலூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மவாஜி வஃரிபூஹுன்ன ஃபஇன் அதானக்கும் ஃபலா தபூ அலைஹின் ஸபீலா. சுப்ஹானல்லாஹ், நீங்க என்ன செய்யுங்கடா, நீங்க என்ன செய்யுங்கடா, உபதேசம் பண்ணுங்க. இன்னைக்கு மனைவியை கூட்டிட்டு பீச் போறாங்க, பார்க்க போறாங்க, இஸ்லாம் அனுமதிக்காத எத்தனையோ எத்தனையோ விடயங்களுக்கு போறாங்க. கண்ணியமானவர்களே, உங்களுக்கு உபதேசம் செய்ய தெரியாதா? உங்களுடைய மனைவிக்கு உபதேசம் செய்வதற்கு உங்களுக்கு தெரியாதா? உபதேசம் நடைபெறுகின்ற இடத்துக்கு கூட்டி போங்க. இஸ்லாத்தின் அடிப்படையை பேணி இஸ்லாமிய முறைப்படி உபதேசங்கள், பயான்கள், லேடிஸ் பயான்கள், பெண்கள் பயான்கள் நடைபெறுகின்ற இடத்துக்கு அழைத்து செல்லுங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு உலமாக்கள் அதை பேசுறாங்க, பெண்கள் எப்படி மனைவியுடன் வாழ்ந்து கொள்ளணும், அதாவது மனைவி கணவனுடன் எப்படி நடந்து கொள்ளணும், கணவன் எப்படிப்பட்ட ஆண், ஆணுடைய தன்மை அது தனித்தன்மை. அதனை பெண்கள் திருமணம் முடிக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் கட்டாயம் படிக்க வேண்டும். பெண் ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், ஆணுடைய அந்த மகிமை, ஆண் எப்படி இப்படியான தன்மைகள் படைக்கப்பட்டவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தன்மைகளை ஆணுக்கு கொடுத்திருக்கான் என்பதை பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, நீங்க உபதேசம் செய்யுங்க, உபதேசத்துக்கு கட்டுப்படலையா? எத்தனையோ உபதேசங்கள் செஞ்சதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே, அவங்களை படுக்கையிலிருந்து ஒதுக்குங்க, படுக்கையில இருந்து ஒதுக்கி அவங்க கட்டுப்படலையா? வலை போகுன்னு காயம் ஏற்படாத வரையில் அடிங்க கண்ணியமானவர்களே. அதுக்கு பின்னால் அவங்க சேர்ந்து நடந்துட்டா, அதுக்கு பின்னால் அவங்களை குறைகளை சொல்லி தெரியாதீங்க என்று இஸ்லாம் நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஆயத்தின் மூலமா தெளிவுபடுத்துறாங்க. இது மூணாவது காலகட்டம். நாலாவது கட்டம் இஸ்லாம் என்ன சொல்ல தெரியுமா? இப்படியெல்லாம் சொல்லியும் என்னுடைய மனைவி கேட்கிறாங்க இல்லை என்றா, இஸ்லாம் சொல்லுது, வஇன் ஹிஸ்தும் ஷிகாக பைனஹுமா ஃபபஅது ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா. இஸ்லாம் சொல்லுது, காலி கோர்ட்டுக்கு போயிடாங்க. இப்ப இந்த கட்டத்துல நீங்க சொல்லியும் கேட்கிறாங்க இல்ல, படுக்கையிலிருந்து ஒதுக்கியும் கேட்கிறாங்க இல்ல என்றதுக்கு பின்னால காலி கோர்ட்ல போய் நின்றாதீங்க. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சொல்லுது, உங்களுடைய மனைவியுடைய தரப்பிலே இருக்கக்கூடிய நல்ல ஆண்கள், நல்ல சாலிகான ஆண்களை அழைத்து உங்களுடைய கணவனுடைய தலைப்பில் இருக்கக்கூடிய சாலிகான ஆண்களை எடுத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள். ஏனென்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மவத்தத்தும் வரஹ்மா என்ற சொற்பிரயோகத்தை அல் குர்ஆனிலே கணவன் மனைவிக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இதனுடைய தஃப்ஸீரை பேசி முடிக்க முடியாது. ஆழமான தஃப்ஸீர்களை இந்த நவீன உலமாக்க சொல்லிவிட்டார்கள். எனவேதான் எப்படியோ ஒரு கட்டத்தில் 1, 2, 3, 4 இப்படி ஏதோ ஒரு கட்டத்தில் நம்முடைய மனைவி நம்மளும் செட்டில் ஆகிவிடுவாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இது 4வது கட்டம். 5வது கட்டம் என்ன தெரியுமா? இப்படி எங்களுடைய நல்ல மக்களை அழைத்தும் அவர்களுடன் பேசியும் எங்களுடைய செட்டில்மெண்ட்டுக்கு வரல என்றால் தான் நாங்க காவி கோட்டை அணுக வேண்டும். கண்ணியமானவர்களே, அதற்கும் இஸ்லாம் வழிவகுத்து தந்திருக்கிறது. காவி கோட்டுக்கு சென்றதற்கு பின்னாலும் காவி அவர்களும் சுழு பண்றதுக்கு முயற்சி செய்வார்கள். இன்றைக்கு எப்படி காவி கோட்டுக்கு போறேன்னா, பிரிஞ்சுதான் ஆகணும், எனக்கு சேரவே இயலாது என்றுதான் இந்த காவி கோட்டுக்கு மக்கள் போறாங்க. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய மனைவி 1 வருடம், 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் என்று வாழ்ந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க சொல்றது என்னடா, அவங்க பிரச்சனைப்படுத்துவாங்க, அவங்கள தவறு இருக்கும். நபியவர்களுடைய காலத்திலும் சுபஹானல்லாஹ், அந்த மனைவிமாரை பற்றி பேசுவதாக இருந்தால் ஆச்சரியமான மக்கள் கேள்விப்படாத ஹதீஸ்கள் எல்லாம் ஹதீஸ் நூல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படி போனாலும் முதலாவதாக ஒரு தலாக்க சொல்லுங்க. 7வது கட்டத்தில் ஒரு தலாக்க சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, ஒரு தலாக் சொல்லி அவர்கள் அவர்களுடைய அந்த பீரியட் காலம் வந்து துஹூர் வந்ததற்கு பின்னால் 2வது தலாக் சொல்லுங்க. அதற்கு பின்னால் 7வது கட்டத்தில் 7வதாக கட்டத்தில் தான் இஸ்லாம் தலாக்கை அனுமதித்திருக்கிறது. முழுமையாக தலாக் சொல்லலாம் என்பதை அனுமதித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது அனைத்தும் விரிவாக ஆழமாக பேசலாம். இது இறுதியாக இவைகள் அனைத்தும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலாக்குகளை தவிர்த்து விடுவதற்கான சில வழிமுறைகளை காட்டி தந்தோம். இனி சுருக்கமாக எதிர்கால சந்ததிகள் இந்த தலாக்கை குறைப்பதாக இருந்தால், இந்த டிவோர்ஸை குறைப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, வீட்டிலே குழந்தை அடி ஆரம்பத்திலே இருந்து சாலிகான முறையில் வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நடக்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுடைய வீடுகள் எல்லாம் சிறை அரங்குகளாக மாறியிருக்கிறது. சினிமா என்று, கார்ட்டூன் என்று, சின்ன திரைகள் என்று, நாடகங்கள் என்று காட்டுவதெல்லாம் எங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்து எப்படி ஒரு கணவன் மனைவி சண்டை பிடிப்பது, மாமியாரை மாமனாரை எப்படி எதிர்ப்பது, மாமியாருடன் எப்படி சண்டை பிடிக்கலாம், மாமனாருடன் எப்படி சண்டை பிடிக்கலாம், எங்களுடைய மச்சான் மச்சினன்மாருடன் எப்படி நடந்து கொள்ளலாம், மோசமான தொடர்புகளை எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் இன்றைய டிவிகள் மூலமாக, சினிமாக்கள் மூலமாக, திரையரங்குகள் மூலமாக வீடுகளிலே அரங்கேறிக் கொள்கிறது. கண்ணியமானவர்களே, சிறிய வயதிலே இருந்து அந்த குழந்தையுடைய ஆழ்மனதிலே இவைகளை பார்த்து 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 ஆழ்மனதிலே பழகி பழகி அது 17 வயது, 18 வயது, 19 வயது, 20 வயது அடைந்ததற்கு பின்னால் திருமணம் முடித்துக் கொடுக்கிறீர்கள். அதுக்கு பின்னால் தலாக் என்று வந்து நிற்கிறது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. அந்த மனைவியை கணவனை பாதிக்க தெரியாது. மாமியா மாமனாரை பாதிக்க தெரியாது. குடும்ப அயலவர்களை பாதிக்க தெரியாது. இதனால் தலாக் ஏற்படுகிறது. கொஞ்சம் யோசிங்க. இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்படியான மோசமான சூழ்நிலைக்கு எங்களுடைய குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள். இரண்டாவது, எதிர்காலத்திலே நீங்கள் தவிர்ந்தோல்வதாக இருந்தால் மிக முக்கியமானதுதான் அஜ்னபி மஹரமி பேணிக் கொள்வது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக பெண்கள் ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். சகோதரர்கள் சகோதரிகள் என்ற பெயரிலே, மச்சான் மச்சினன் என்று சர்வசாதாரணமாக இன்றைக்கு பெண்களுடைய தொடர்பு எங்கள் மத்தியிலே சூழ்ந்திருக்கிறது. தவிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்களிலே பூந்திருக்கிறது, ஆட்கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மகரம் அஜ்னபியுடைய விடயத்திலே மிக கவனம் செலுத்துங்கோ. எங்களுடைய சார்களை சின்ன பிள்ளைகளை ஆரம்ப வயதிலே இருந்தே அந்த அஜ்னபி மகரமி பேணுவதை மிகவும் கட்டாயப்படுத்துங்கோ, வலுக்கட்டாயப்படுத்துங்கோ. ஏனென்றால் இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இவைகளை பேணப்போமா இருந்தால் எதிர்காலத்திலே இப்படியான தலாக்குகள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியும், அல்லது குறைக்க முடியும், அல்லது இல்லாமல் செய்ய முடியும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் எங்களுடைய திருமணங்களை நல்ல திருமணங்களாக ஆக்கி, எங்களுடைய பிள்ளைகளை தாலியான பிள்ளைகளாக ஆக்கி, எங்களுடைய தலாக்கில் யார் யாரெல்லாம் இன்று வழக்கு வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் இலகுவான முறையிலே சேர்ந்து வாழக்கூடியதாக, எங்களுடைய மனைவி மக்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடியவர்களாக, எங்களுடைய குடும்பத்தை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஃபிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.